The Lord made it very clear at the start of this last dispensation.
உலகம் முழுவதும் நாம் சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும் என்று இந்த கடைசி ஊழிய காலத்தில் மிக ஆரம்பத்திலே கர்த்தர் தெளிவுபடுத்தினார். ஆசரியத்துவம் தரித்திருக்க சிலரிடம் சொன்னதை இப்போது அநேகரும் அவர் சொல்கிறார். நம்முடைய வயது, திறமை, சபை அழைப்புகள் அல்லது இடங்களில் எதுவாக இருந்தாலும் மீண்டும் அவர் வருகிறார். அவருடைய ஆத்மாக்களின் அறிவுடன் வேலையில் அவருக்கு நாம் ஒருவராக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். திராட்சை தோட்டத்தில் முதல் வேலைக்காரராக அவர் சொன்னார்.
And again I say unto you,
மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் கட்டளையிட்ட காரியங்களை ஆயத்தப்படுத்தவும் நிறைவேற்றவும் மூப்பர், ஆசிரியர், ஆசிரியர் மற்றும் அங்கத்தினரும் ஒவ்வொரு மனுஷனும் தனது கைகளால் பிரியாசத்துடன் தனது பரக்கத்துடன் போக உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறேன். உங்களில் போதகம் எச்சரிக்கையின் குரலாக இருக்கட்டும். ஒவ்வொரு மனுஷனும் தனது அண்டை வீட்டாருக்கும் மேன்மையாகவும் சந்தோஷமாக செல்லட்டும். துன்மார்க்கர் மத்தியிலிருந்து வெளியே போகுங்கள். உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். கர்த்தரின் பாதகங்களை தரித்திருக்க சுத்தமாயிருங்கள். உங்களுக்கு சேர்ந்த கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது அரோனிய ஆசீர்வாதத்தின் அங்கத்தினர்களாக நீங்கள் காணலாம். அவரது கட்டளை கற்றுக்கொள்ள எப்போதும் கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் ஒவ்வொருவரும் அவர் அதை செய்வார் என நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போது ஆறாணி ஆசிரியின் அலுவலகை தரித்திருக்கிற ஒரு பையனாக எவ்வாறு அதை அவர் செய்திருப்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவனுக்கு 16 வயது இருந்தது. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஊழியக்காரர்கள் வந்து சேர்ந்து ஒரு நாட்டில் அவன் வசிக்கிறான். இன்று 2 நகரங்களுக்கு அவர் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த பையன் வாசிக்கிற நகரத்தில் இல்லை. அவன் மிக சிறுவனாய் இருந்த போது பாதுகாப்பாக அவன் யூட்டாவுக்கு அவனுடைய பெற்றோர் கொண்டு வந்து விட்டார்கள். குடும்பத்தினார் ஊழியர்காரர்களை போதிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டார்கள். அவனுக்கு இன்னும் 8 வயது ஆகவில்லையதால் சபையில் அவன் ஞானஸ்தானம் பெறவில்லை. அவனுடைய பெற்றோர் ஒரு விபத்தில் மறித்து போனார்கள். ஆகவே அவனுடைய பாட்டி அவனை வீட்டிற்கு திரும்ப அழைத்து அவன் பிறந்த நகரத்துக்கு திரும்பி போந்தான். ஒரு ஆண்டுக்கு முன் மார்ச் மாதம் தெருவில் அவன் நடந்து போய் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு தெரியாத ஒரு பெண்ணிடம் பேச வேண்டும் என அவன் உணர்ந்தான். இன்னமும் அவனுக்கு நினைவிருந்தது. ஆங்கிலத்தில் அவனுடன் அவன் பேசினான். சீக்கிரத்தில் நியமிக்கப்பட்ட போகிற ஊழியக்காரர்கள் வீடுகளையும் மருத்துவ பராமரிக்கும் அவனுடைய நகரத்திற்கு அனுப்பப்பட்டு அவள் ஒரு செல்வித்தாய் அவர்களுக்கு பேசக்கூடியதாக இருந்த போது அவர்கள் நண்பர்கள் ஆனார்கள். ஊழியம் தலைமையகத்திற்கு அவள் போன போது அவனை பற்றி ஊழியக்காரர்களும் அவர் கூறினான். செப்டம்பர் 2012 முதல் 2 மூப்பர்கள் வந்து சேர்ந்தார்கள். பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையில் அனைத்தையும் பையன் ஒருவன் அவரிடம் முதல் ஞானஸ்தானம் பெற்றனர். இந்த ஆண்டு மார்ச்சில் 4 மாதங்களில் அவன் ஒரு அங்கத்தனாக இருக்கின்றான். சபையில் 2வதாக மனம் மாறி அவன் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி ஆறாணி ஆசீர்வாதத்தில் ஒரு ஆச்சரியமாக அவன் நியமிக்கப்பட்டான். ஏறக்குறை 130,000 மக்கள் கொண்ட ஒரு நகரத்தில் சபையை ஸ்தாபிக்க பரலோக பிதாவின் பிற பிள்ளைகளை ஒன்று கூட அவன் முதல் ஆசீர்வாதம் முடிந்தான். மார்ச் 31, 2013 ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த நகரத்தில் சபை அங்கத்தினர்களால் எண்ணிக்கை 6 ஆகி வளர்ந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் பங்கேற்ற ஒரே உள்ளூர் அங்கத்தினர் அவன் ஒருவன் முந்திய நாள் அவனது முழங்கால் காயமடைந்தது. ஆனால் அங்கே இருக்க அவன் தீர்மானித்தான். சபைக்கு நடந்து போக வேண்டும் என அவன் ஜெபித்தான். தனது இளம் மூப்பர்களுடன் ஒரு ஊழிய தம்பதியாருடனும் அவன் திருவிருந்து செய்வதை பகிர்ந்தான். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் தேவனின் கரத்தின் மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்காதவரை அந்த கதையை விசுவாக தோன்றியது. அநேக நேரங்களில் அதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வாலிபனாக அதை நான் மெக்சிகோவில் பார்த்தேன். இறுதியத்தில் நேர்மையானவர்களையும் கண்டுபிடிக்கவும் போதிக்கவும் ஊழியக்காரர்களாகவும் பின்னர் ராஜ்யத்தில் வருகிறவர்களை நேசிக்கவும் தலைமுறைகளையும் தீர்க்கதரிசிக்கவும் நமக்கு கூறியிருக்கிறார்கள். உண்மையுள்ள ஆசீர்வாதத்துவ தலைவர்களுக்கு அங்கத்தினர்களுக்கும் என்ன செய்ய முடியும் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். 1955 அமெரிக்கா விமானம் படையில் நான் ஒரு மெல்காசியான என்னுடைய முதல் நிலைமையான நியூ மெக்சிகோவில் ஆபிகோக் என போவதற்கு முன்பு ஊரில் உள்ள எனது ஐயர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். விமானப்படையில் என்னுடைய நேரம் ஊழிய பணியா இருக்கும் என அவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் சொன்னார். ஆபிக்குக்கில் உள்ள முதல் கிளையில் உள்ள சபைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்ந்தேன். ஒரு மனிதன் என நோக்கி நடந்து வந்து சேக்கிர தலைவராக தன்னை அழைக்கப்படுத்தி ஒரு சேக்கிய வீரராக பணியாற்ற என்னை அவர் அழைக்க போவதாக என்னிடம் சொன்னார். பயிற்சிக்காக சில வாரங்கள் நான் அங்கிருப்பேன், பின்னர் உலகத்தில் எங்கேயோ நான் நியமிக்கப்படுவேன் என நான் அவரிடம் கூறினேன். அவர் சொன்னார், எனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் பணியாற்ற நாங்கள் உங்களை அழைக்கப் போகிறோம் என்று. என்னுடைய இரண்டாம் இராணுவ பயிற்சிக்கு மத்தியில் திடீரென மறைத்து போன ஒரு அதிகாரியின் இடத்தை ஏற்றுக்கொள்ள இராணுவ பயிற்சி பெற்ற நூற்றுக்கணக்கான அதிகாரிகளிடமிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு அதிர்ஷ்டம் என தோன்றியது. ஆகவே இரண்டு ஆண்டுகளும் அங்கிருந்து என்னுடைய ஆளுநர் நான் பணியாற்றினேன். அநேகமான மாலை வேலைகளில் ஒவ்வொரு வேளையிலும் அங்கத்தினர்களும் எங்களிடம் கொண்டு வந்து மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் போதித்தேன். ஒரு மாதத்தில் சரிசரி 40 மணி நேரங்களில் மேலாக செலவிடுத்து போதித்து யாராவது கண்டுபிடிக்க கதவுகளை ஒருமுறை கூட தடாமல் நானும் என்னுடைய கூட்டாளிகளும் எங்களுடைய ஊழிய சேவைகளை செய்யவில்லை. அங்கத்தினர்கள் எங்கள் படியில் முழுமையாக நிரப்பி ஒரு மாலை நேரத்தில் வழக்கமாக இரண்டு குடும்பங்களை நாங்கள் போதித்தோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒரு ஊழியக்காரர் என திரும்பி திரும்பி கொண்டு அழைப்பில் வல்லமையும் ஆசீர்வாதையும் நான் பார்த்தேன்.
Those friends felt a welcoming home in the Lord's true church. I saw it next in New England as I went to school.
நான் பள்ளிக்கூடத்திற்கு போய் கொண்டிருந்த போது அதை நான் இங்கிலாந்தில் அடுத்த பத பார்த்தேன். சபையில் ஆர்வமில்லாதிலிருந்து ஆவியின் மகத்தான வல்லமையான ஒரு மனிதனாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய பிணியை தலைவருக்கு ஆலோசகராக நான் அழைக்கப்பட்டேன். அவருடைய வீட்டு போகாதர் அவரது சுருட்டை புறக்கணித்து தேவனின் அவரில் என்ன காண்கிறார் என்பதை காண்கிற அளவிற்கு அவரை நேசித்தார். தேவனின் ராஜ்யத்தை காட்டவும் ஆசீர்வாதத்தை மசூலட மற்றும் நேரடியில் காணப்பட்ட சிறிய கிளைகளை சந்திக்க மாலைகளில் மேலையும் கடற்கரையோடும் பிணிய தலையோடும் நான் பயணம் செய்தேன். அந்த கிளைகள் வளர்ச்சி எனக்கு மெதுவாகவும் தடுமாறிக்கொண்டிருந்து இருப்பதாக தோன்றியது. ஆனால் நான் புறப்பட்டு போன ஞாயிற்றுக்கிழமை 5 ஆண்டுகளுக்கு பின் கேம்பிரிட்ஜில் உள்ள லவம்போல பார்க்க ஜெய ஆலயத்தில் எங்கள் சேகரத்தை ஒரு பிணையாக ஸ்தாபிக்க இரண்டு அப்போஸ்தலர்கள் வந்தனர். சில ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கே ஒரு பிணையை மாநாட்டை நடத்த நான் திரும்ப வந்தேன். பெல்மாட்டில் உள்ள ஒரு பறை நிறைந்த குன்றை பார்க்க பிணைய தலைவர் என்னை அழைத்து சென்றனர். தேவனின் ஆலயத்திற்கு இது ஒரு சரியான இடம் என்று அவரிடம் கூறினார். இப்போது ஆலயம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அதை நான் உற்று நோக்கிய போது சிறிய கிளைகளில் தாழ்மையான அங்கத்தினரிடம் நாம் அமர்ந்திருந்தோம். அவர்கள் அழைத்து வைத்திருந்த அண்டை வீட்டாரையும் அவர்களுக்கு போதித்து ஊழியக்காரர்களையும் நான் நினைவு கூர்ந்தேன். அதே ஊழியத்தை அவருடைய தகப்பனும் ஒரு மகத்தான ஊழியக்காராக இருந்தார். அவருடைய கொள்ளுத்தாத்தாவின் 1937 ஊழிய கை புத்தகத்தை நான் பார்த்திருக்கிறேன். சபைக்கு மக்களை கொண்டு வந்து அவரது சரித்திரம் மிக ஆழமானது. கர்த்தருக்கு ஆத்மாக்களை சேகரிக்க பணி செய்ய ஆசாரி உத்தவத்தின் பொறுப்புகளை சந்திக்க என்ன அனுபவங்களை அவர் எதிர்பார்க்கிறார் என்று அறிந்து கொள்ள அந்த உதவிக்காரன் ஐயரிடம் நான் பேசினேன். பிணிய முதிர்ச்சியான அர்ப்பணிப்பின் அங்கத்தினர்களாக நிறைந்திருக்கிறதை நான் அறிவேன். விசாரிப்பவர்களும் முன்னேற்றத்தையும் எவ்வாறு ஊழிய தலைவர்கள் பின்தொடர்கிறார் என அவர் விளங்கிய போது அவர் மிக ஆர்வமுள்ளவராயிருந்தார். ஊழியக்காரர்களுடன் வழக்கமான தொடர்பிலிருந்து அந்த தகவல்களை அவர் சேகரித்தார். முன்னோரிவரும் ஒவ்வொரு விசாரிப்பிலும் பற்றியும் ஐயரும் அவரது தொகுதி ஆலோசகர்களும் கலந்துரையாடினார்கள். ஞானஸ்தானுக்கு முன் நண்பர்களாக நிகழ்ச்சிகளில் அவர்களை சேர்ந்து கொள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்களை போஷிக்க ஒவ்வொருவருக்கும் அவர்களை குடும்பங்களும் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். சில சமயங்களில் போதிக்க போதுமான நியாயமானங்களும் இருப்பதால் கூட்டாளிகளாக ஆரோனி ஆசீர்வாதத்தை தரித்திருப்பவர்களை அவர்கள் அழைத்து போகிறார்கள் என அவர் சொன்னார். இப்போது ஒரு பலமான தொகுதியில் உதவிக்காரரும் புதிய சிறிதமான அங்கத்தினர குழுவின் ஆசிரியரும் ஒருவருக்கு ஒருவர் வருடன் அல்லது உங்களுடன் பொதுவானவை கொஞ்சமாய் இருப்பதாக தோன்றலாம். நியூ மெக்சிகோவில் நியூ இங்கிலாந்திலும் அற்புதங்களை நான் பார்த்ததுடன் சபையை கட்டி எழுப்புவதிலும் உங்கள் அனுபவங்களில் நீங்கள் அதிக ஒற்றுமையை காண மாட்டீர்கள். ஒரு கிளை தலைவர்களாய் தலைவர் இல்லாமலும் அவருடைய தனிப்பட்ட ஊழிய வரலாற்றுக்காக அவருடைய பெற்றோரின் விசுவாசத்தின் நினைவோடு மற்றும் ஆசாரியனின் ஒரு ஊக்கமில்லாத எடுத்துக்காட்டாக புதிய உதவிக்காரன் தொகுதியில் ஐயர் என்ன செய்தன நீங்கள் பார்த்திருக்கலாம்.
In his church, with all the wonderful tools and organizations we have been given, there is still a fundamental truth taught by prophets of how we are to fill our priesthood.
நாம் இவ்வாறு நிறைவேற்றும் என்று தீர்க்கதரிசிகளால் போதிக்கப்பட்ட ஒரு அடிப்படையில் சத்தியம் இன்னமும் இருக்கிறது. தலைவர் தாமஸ் எஸ் மான்சனையும் சேர்த்து அவரது காலத்தில் தீர்க்கதரிசியாக போதிப்பதைப் போல் 1959 ஏப்ரல் பொது மாநாட்டில் தலைவர் டேவிட் இ ஓ மெக்கே இந்த கொள்கைகளை போதித்தார். 1923 பிரிட்டிஷ் ஊழியத்தில் சபை அங்கத்தினர்களுக்கு ஒரு பொது அறிவுரை அனுப்பப்பட்டது என தனது இறுதி உரையில் தலைவர் மெக்கே சொன்னார். சபைக்கு எதிராக மக்கள் மோசமான உணர்வுகளை எதிர்க்க விளம்பத்திரிக்காக பணம் செலவழிக்க வேண்டாம் என அவர்கள் கூறப்பட்டது. வரப்போகிற 1920 ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒரு ஊழியக்காரராயிருப்பார் என்று பொறுப்பை சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர் மீதும் போடுங்கள். உங்கள் தாயாரை சபைக்குள் கொண்டு வரலாம். அது உங்கள் தகப்பனாராகிலும் ஒருவேளை தொழிற்சாலையிலும் உங்கள் சகல யாராக இருக்கலாம். உங்கள் மூலமாக யாரோ ஒருவர் சத்தியத்தின் நற்செய்திகளை கேட்பார் என தீர்மானித்திருந்தேன். தலைவர் மேக்கே சொன்னார். தலைவர் மேக்கே தொடர்ந்து அதுவே இன்றைய செய்தியாக இருக்கிறது. ஒன்றே மில்லியன் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒரு ஊழியக்காரர் கொட்டுப்பாடு உடன்படிக்கைகளை 1907 பக்கத்தில் எழுதப்பட்டிருப்பதைப் போல் சபை நிர்வாகத்திற்கு அந்த மகத்தான வெளிப்படுதலை அவர் கொடுப்பது போல் அனைத்தான கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார் என நான் நினைக்கிறேன். அதை ஒரு கூடுதலான கடமையாக எனக்கு தெரிந்தது. ஒரு ஐயர் பார்க்கவில்லை, ஆனால் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஒரு ஊழியக்காரராக ஒரு பெரிய காரணத்திற்காக தொகுதியை ஒன்று கூட கூடிய ஒரு வாய்ப்புக்கு அதை பார்த்தார். ஒரு தொகுதி ஊழிய தலைவரை அவர் அழைத்தார். அவருடைய பணியை பற்றி அறிந்து கொள்ளும் அவர்களை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு சனிக்கிழமையை ஊழியக்காரர்களை அவர் சந்தித்தார். ஊழியக்கார் ஆயத்தமாக சேவை அனுபவங்களை பயன்படுத்த நிர்வாகங்களுக்கு குழுமங்களுக்கு தொகுதி ஆலோசனைகளுக்குழு வழிகளும் கண்டுபிடித்து இஸ்ரேலின் ஒரு நியாயாதிபதியாக அவர்களை தூய்மையாக வைத்திருக்க பாவ நிவர்த்தின் ஆசீர்வாதங்களை இளம் மக்கள் உணர அவர் உணர்த்தினார்.
Enthusiasm to bring people into the community of saints that had brought them such happiness.
பரிசுத்த சமுதாயத்திற்குள் மக்களை கொண்டு வர அவர்களுடைய ஆர்வத்தின் இந்த வழியில் அவர்கள் ஒருவரானார்கள். சிலருக்கு அது அப்படியாகவும் அதிகமாகவும் இருந்தது. மோசாவின் குமாரர்களைப் போல் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பாவத்தின் பாதிப்புகளை தேவனின் சபைக்குள் பாவ நிவர்த்தியின் அற்புதமான குணப்படுத்தலையும் அவர்கள் உணர்ந்தார்கள். அன்பினாலும் அவர்களுக்கு இரட்சகரின் சந்தேகத்தை உணர தேவனின் ராஜ்யத்தில் பாதுகாப்புக்காக அவர்களோடு ஒன்று சேர அவர்களால் முடிந்த அனைவருக்கும் உதவ அவர்கள் விரும்பினார்கள்.
They desired to take the gospel to everyone in their part of the world, and they prepared their children to be worthy to be called by the Lord to teach.
அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வோம், ராஜ்யத்தை கட்டுவோம், புதிய உதவிக்காரர் அவனது கடமையை நிறைவேற்ற அது பெரிய தொகுதியாக இருக்கிறதோ, அல்லது புதிய ஆசிரியர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரோ, தூரத்தில் உள்ள சிறிய குழுவாய் இருக்கிறாளோ, நோக்கத்தில் அவைகள் ஒன்றாகவே இருக்கும். இன்னமும் அங்கத்தின் இல்லாத ஒரு நண்பரை அணுக தேவனின் அன்பால் உதவுகிறார், உணர்த்தப்படுவார். சில பின்னர் ஊழியக்காரர்களாக போதிக்கப்பட அனைவரையும் அவனுடன் குடும்பத்தாரையும் அழைக்கிறான். ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு அவன் அவர்களுக்கு தேவையான நண்பனாயிருக்கிறான்.
If he continues faithful in his priesthood duty, he will see the group become a branch. And then a stake of Zion will come to his city. There will be a ward with a caring bishop. It could be one of his sons or grandsons who will someday take a servant of God to a nearby hill and say, this would be a wonderful place for a temple. I pray that wherever
we are, நாம் இங்கிருந்தாலும் தேவன் ஆசீர்வதியத்தில் நமக்கு என்ன கடமைகள் இருந்தாலும் உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை கொண்டு வருவதுதான் காரணத்திற்கு நாம் ஒன்றுமையாயிருக்கவும் நாம் நேசிக்கிறோம். பாவத்திலிருந்து கழுவப்பட்ட தேவனின் ராஜ்யத்தில் நம்மோடு சந்தோஷமாயிருக்க நாம் அவர்களை ஊக்குவிக்கவும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய சபையார் இருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.